மருத்துவ மலர். இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் தீக்காயங்களும் சிகிச்சைகளும் என்னும் தலைப்பில் டாக்டர் அகஸ்டஸ் சாம்வெல் டாட் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
வணக்கம் சார்.
வணக்கம் மிஸ்டர் ரமேஷ்.
தீ அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டு. லேசாக தீ காயம் பட்டுனா கூட நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு அனுபவங்களை நம்ம தொட்டு பார்த்தா தீ சுடும் அப்படின்றது தெரியும். அப்படின்னு தீயை தொட்டு பார்க்காதவங்களும் இருந்திருக்கே மாட்டாங்க கண்டிப்பாக. அதோடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது இந்த தீக்காயங்களுக்கு சிகிச்சை கொடுக்குற உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இந்த தீக்காயங்களை பற்றி இன்றைக்கி மிக விரிவான ஒரு அலசல் உங்களுடன் சேர்ந்து நேயர்கள் சார்பில் நானும் வந்து கேள்விகளை தொடுக்கலாம்னு இருக்கிறேன். தீக்காயங்கள் எப்படி பிரிக்கிறீங்க நீங்கள்?
தீக்காயங்களை வந்து சாதாரணமாக வந்து எந்த வகையில் காயம் ஏற்படுது, எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது, எந்த அளவுக்கு பரப்பளவு இருக்குதுன்னு மூன்று வகையாக பிரிக்கலாம். முதல்ல வந்து நீங்கள் எந்த மாதிரி காயங்கள் அப்படின்னும்போது ட்ரை ஹீட், அதாவது சாதாரண தீ சுவாலைகள் நம்மளை வந்து பற்றும்போது நம்மளுக்கு அதில் காயம் ஏற்படுது. வெந்நீர் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு காயம் ஏற்படுது. வெந்நீர் ஏற்படுற காயத்தை நம்ம ஸ்கேல்ஸ்னு சொல்லுவோம். ட்ரை ஹீட்டில் வர்றதை நம்ம பேர்ன்ஸ்னு சொல்கிறோம். மற்றபடி எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தினால் பாதிப்பு வர்றதை வந்து எலக்ட்ரிக்கல் பேர்ன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ரசாயனங்கள் பாதிப்பினால் வர்றதை கெமிக்கல் பேர்ன்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு குரூப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படின்றது எவ்வளோ ஆழம் இருக்கோ அந்த ஆழத்தை பொறுத்து மேலாப்பில் அதுக்கு ஆழமாக போகிறத ஒரு கிளாசிஃபிகேஷன். மூன்றாவது எத்தனை சதமானம் அப்படின்னு சாதாரண பாமர மக்கள் கேட்பாங்க, எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு கையுடைய அளவு, ஒரு கையினா ஒரு உள்ளங்கையினுடைய அளவு 1% வச்சுக்கலாம். ஸோ ஒரு உயிர் உள்ளங்கை அளவு நம்மளுக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதோடைய பரப்பு 1% சொல்லுவோம். 10 உள்ளங்கை அளவு அப்படின்னா 10% சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா, ரூல் ஆஃப் நைன்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு நாங்கள் அளவு எடுத்து எவ்வளவு பரப்பளவு எத்தனை பர்சன்ட் காயம்ன்றதை நாங்கள் நிர்ணயிப்போம்.
எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான தீ விபத்துகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு?
நம்ம நாட்டில் வந்து முக்கியமாக நம்மளுடைய கிச்சனில் நம்ம பெண்கள் தங்களைத்தானே மண்ணெண்ணெய் ஊற்றி விபத்து உண்டாக்குறது தான் நம்பர் 1 காரணமாக இருக்குது. இரண்டாவது காரணம் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ், வெடி உற்பத்தி செய்யும் ஒரு தொழிற்சாலையில் ஏற்படுற விபத்துக்கள். மூணாவது வந்து ஒர்க்கர்ஸ், நம்மளுடைய தொழிலாளர்கள் வந்து கட்டடம் கட்டும்போது எலக்ட்ரிசிட்டியோட கான்டாக்ட் ஆகி மின்சாரத்தினால் தாக்கப்பட்டு உண்டாகிற பேர்ன்ஸு. அடுத்தது வந்து ஆக்சிடென்ட்ஸ், கார் ஆக்சிடென்ட்ஸு, ஆட்டோமொபைல் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது தீ பிடிக்கும் போது உண்டாகிறது. ஐந்தாவது கிச்சன் ஆக்சிடென்ட்ஸ்ன்றோம். கிச்சனில் வந்து நம்ம சாம்பார் வச்சுருப்பாங்க, ரசம் வச்சுருப்பாங்க, அதை பிள்ளைங்க இழுத்து தங்க மேலே கொட்டிக்கிடுவாங்க, இல்லாட்டி சுடுதண்ணி எடுத்துகிட்டு பேரண்ட்ஸ் வந்து அவசரமாக போகும்போது பிள்ளைங்க மேலே ஊற்றி விட்டுறாங்க. இதுதான் வந்து 5 விதமான சாதாரணமான நம்ம நாட்டில் ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸ்.
தீக்காயங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க தீக்காயங்களோட ஆழம் மற்றும் பரப்பளவு சொன்னீங்க. இந்த தீக்காயங்களோட ஆழங்களை வந்து கிட்டத்தட்ட 4th degree, 3rd degree, 2nd degree, 1st degreenu சொல்கிறீங்களே, அதோடைய அர்த்தம் என்ன?
முதல்ல நம்ம குக்கரில் அப்படி கையை வச்சுட்டு எடுத்துடுறோம். கையை வச்சு எடுத்துட்டா கருப்பான ஒரு கோடு மட்டும் விழுகுது, எந்த விதமான ஒரு நீர் கசியாது அதில் அப்படின்னும் போது அதை 1st degreenu சொல்கிறோம். ஒரு நிறம் மாற்றம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை 1st degree burns சொல்கிறது. அதுக்கு வைத்தியம் தேவையில்லை, தானாக சரியாக விடுகிறது. 2nd degree burns அப்படின்னும் போது அதில் வந்து நீர் கொப்பளங்கள் உண்டாக ஆரம்பிக்கும், தோல் உரிய ஆரம்பிக்கும், வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும், ஒரு சின்ன ஊசியை வச்சு தொட்டாலும் பயங்கரமான வலி இருக்கும். இதை வந்து 2nd degree burns. 2nd degree burns வந்து என்னென்னா இது வந்து மேலெழுந்த வாரியான காயம், அதனால் நன்றாக ஆறக்கூடிய வாய்ப்பு, வடுவு இல்லாமல் ஆறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3rd degree burns அதில் வந்து எபிதீலியல் திசு அப்படின்றது முழுமையாக பாதிக்கப்படுகிறது. அப்போ வந்து அந்த புண்ணு ஆறப்போகிறது கிடையாது, அதுக்கு வந்து வெளியில் தோல் ஒட்டாமல் இருந்தால் வடுவாக மாறலாம், அந்த வடுவுடைய தாக்கங்கள் வந்து பின்னால் அதிகமாக இருக்கலாம். 4th degree அப்படின்னும்போது தசைகள் எலும்பு வரைக்கும், இப்போ எலக்ட்ரிக் ஷாக் அடித்து பேர்ன்ஸ் வராங்கள்ல, எல்லாமே திறந்துருக்கும், எலும்பு வரைக்கும் திறந்து காணப்படும். இதுதான் வந்து 4th degree burns சொல்கிறோம்.
இப்போ இதில் வந்து எது ரொம்ப ரொம்ப சீரியஸ், 3, 4 அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் சொல்கிறது மிகவும் சரி, 3, 4 வந்து கட்டாயமாக ரொம்ப சீரியஸு. ஆனால் 2nd degree burns 50% மேலே உடம்பில் 2nd degree காயம் இருந்தாலுமே அது ஆபத்தில் வந்து முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ரூல் ஆஃப் நைன்ஸ் அப்படின்னா என்ன?
ரூல் ஆஃப் நைன்ஸ்னா அதாவது எந்த இதையுமே ஒரு சீர்படுத்தினா தான் உலகம் பூரா ஒரு வைத்திய முறையை வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் ஆக்க முடியும். அதுக்காக ரூல் ஆஃப் நைன்ஸ்ன்னு உலகம் பூரா ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு கை முழுவதும் பாதிப்பு இருந்துச்சுன்னா 9 அப்படின்னு எடுத்துக்கோம். நம்மளுடைய உடம்பில் முன்பகுதி மட்டும் ஃபுல் பாதிப்பாக இருந்துச்சுன்னா 9+9 18 எடுத்துக்குவோம். முதுகு பகுதி பூரா பாதிப்பாக இருந்துச்சுன்னா 9+9=18 எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் சேர்க்கும் போது அது வந்து 100% வரும். 40% பேர்ன்ஸ் அப்படின்னிங்கன்னா நம்ம பரப்பளவை வச்சு தான் 40% பேர்ன்ஸ்னு சொல்கிறோம். 40% பேர்ன்ஸ்னால் ஒருத்தருக்கு சாதாரணமாக முகம் முழுவதும் ஆயிருக்கலாம், இல்லாட்டி முன்னால் செஸ்ட்டும் பின்னால் செஸ்ட்டும் ரெண்டு பக்கம் ஆயிருந்தாலே வந்து அது 40% வந்துடும். 18, 18, 36 முகத்தில் பாதி அப்படின்னிங்கன்னா ஒரு 40% தீக்காயம்னு சொல்லலாம்.
தீக்காயம் ஏற்படுறதும் போது அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி, ரொம்ப மோசமான பாதிக்கப்பட்டிருக்க பகுதின்னு எதை கருதுறோம்?
நுரையீரல் தான் மிகவும் முக்கியமான உறுப்பு. நுரையீரல் நம்ம வந்து எல்லாம் ஏன் உயிரோடு இருக்கோம்னா, சாதாரணமாக நம்ம இருக்கும்போதே நம்ம நுரையீரல் வழியாக நம்மளுக்கு பிராணவாயு ஆக்சிஜன் உள்ளே போய்கிட்டே இருக்குது, அது ரத்தத்தில் கலந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரத்தத்தில் கலக்கிறதுக்கு உண்டான உறுப்பு நுரையீரல். அந்த நுரையீரலில் ஒரு ஜவ் இருக்குது. அந்த ஜவ்வுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நெருக்கி 5 சென்ட் நிலப்பரப்பளவுக்கு உண்டான பரப்பளவு அது. அந்த 5 சென்ட் நிலப்பரப்பளவுக்கு ஆக்சிஜனுடைய மெம்பரேன் இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய ஒரு 50 கிலோ 60 கிலோ உடம்புக்கான ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து தீ சுவாலைகளை சுவாசிப்பதனாலோ, நீராவியை சுவாசிப்பதனாலோ, இல்லை சூடான காற்றை சுவாசிப்பதனாலோ இது வந்து வெந்து போகும். இது வெந்து போகும்போது நம்ம கேஸ் டிரான்ஸ்ஃபர், அதாவது பிராணவாயு வந்து ரத்தத்தில் கலக்கிறது தடைப்படுது. இது தடைப்படும் போது உயிர் சேதம் ஏற்படுது.
இப்போ வெளியில் உள்ள பகுதியில் ஏற்படக்கூடிய காயங்களோட இதைத்தான் அதிகமாக எடுத்துக்கிறீங்களா?
கட்டாயமாக, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தீக்காயத்தில் ஒருத்தரை காப்பாற்ற போகிறாரு, உள்ளே ஓடி போய் வெளியில் வந்துடுறாரு, அவருக்கு வெளியில் உடம்புல காயங்களே கிடையாது, மூக்கில் மட்டும் லேசாக முடி கருகியிருக்கு, அப்படின்னா அவர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இப்போ வெளியில் உள்ள காயங்கள் கூட கிட்டத்தட்ட க்யூர் பண்ணி எடுத்துடலாம், ஆனால் அந்த நுரையீரல் ரொம்ப முக்கியமான பகுதி.
மிகவும் முக்கியமான பகுதி நுரையீரல். ஏன்னா வந்து மற்ற ஒரு விஷக்கடி, ஒரு பாம்பு, ஒரு பாய்சன் எடுத்துட்டாருன்னா கூட வென்டிலேட்டர் போட்டு நுரையீரல் ஜவ்வு நல்லா இருக்கிறதுனால நம்ம ஆக்சிஜனை கொடுத்துட்டே இருக்க முடியும். ஆனால் அந்த ஆக்சிஜன் எடுக்கிற ஜவ்வே சிதைந்து விட்டதுன்னா நம்மளால் ஆக்சிஜன் கொடுத்தாலும் உடம்புல போய் ஆக்சிஜன் சேராது.
நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு நோயாளி வந்த உடனே எப்படி நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க?
முதல்ல வந்து நம்ம ஹிஸ்ட்ரி சார், எப்படி அது உண்டானது அப்படின்னு கேட்குறோம். சின்ன அறையில் உண்டாயிருந்துச்சுன்னா அவர் வந்து அந்த தீச்சுவாலைகளை சுவாசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். அடுத்தது மூக்கில் முடி கருகியிருக்கான்னு பார்ப்போம். முகத்தில் வந்து உதட்டிலையோ வாயிலையோ வந்து தீக்காயங்கள் இருக்கான்னு பார்ப்போம். புருவம் வந்து கருகியிருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வந்து அப்புறம் எப்படி பேசுகிறாருன்னு பார்ப்போம். பேசும்போது குரல் மாற்றம் இருந்துச்சுனாலே கட்டாயமாக அவருடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்கிறதுல, அதாவது அவருடைய சுவாச வழிகளில் வந்து பாதிப்பு இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுவோன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கருவி இருக்குது, அது போட்டு பார்க்கும்போது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எப்படி இருக்குன்னு உடனே பார்த்துருவோம். ஆக்சிஜன் சேச்சுரேஷன் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். மூணாவதாக ஒரு நெஞ்சில் வந்து படம் எடுத்து பார்ப்போம், எக்ஸ்ரே செஸ்ட். அந்த நெஞ்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து நுரையீரல் பாதிப்பு ஓரளவுக்கு தெரியும். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான டெஸ்ட்டு ஏபிஜி அப்படின்னு சொல்கிறது, இரத்தத்தில் கரைந்துள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் எவ்வளவுக்கு இருக்குன்றதை ஒரு இரத்த டெஸ்ட் மூலம் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட இருந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இவருக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நுரையீரலால் எடுக்க முடியலைன்ற, இது எல்லாமே டைரக்டாக இல்லாமல் நம்ம வந்து இன்டைரக்டாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்.
கிளினிக்கலாகும் அவர்கிட்டருந்து பெறப்படக்கூடிய தகவல்கள்
வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இதுக்கும் ஒரு ஸ்கேனில் வந்து நுரையீரல் ஜவ்வு இவ்வளோ பாதிப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உலகத்தில் டெஸ்ட்டே கிடையாது. இரத்த டெஸ்ட்டுகள் மூலமும் மற்ற எக்ஸ்ரே மூலமும் நம்ம அறிஞ்சுக்கிறோம்.
தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை கொண்டு ஓடி வர்றாங்க, ஓடி வரும்போது அட்மிட் ஆகும்போது நீங்கள் பார்த்த உடனே ஒரு மருத்துவர் வந்து தீக்காய சிகிச்சை கொடுக்கக்கூடிய உங்களை மாதிரி ஒரு மருத்துவர், இது ஒரு மைனர் பேர்ன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது ஒரு மேஜர் பேர்ன் அப்படின்றத எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க?
முதல்ல பரப்பளவு தான் முக்கியம். சாதாரணமாக வந்து 15% கீழே இருக்கவங்க மைனர் பேர்ன்ஸ்னு வச்சுக்கோம். 15% கீழே இருந்துச்சு, அவருக்கு சுகர் இல்லை, டயபெட்டிஸ் இல்லை, ஹெச்ஐவி இல்லை, இதை மாதிரி கோமாபிட் கண்டிஷன்ஸ் எல்லாம், முகத்தில் காயங்கள் இல்லை, மூக்கில் முடி கருகலை, புருவம் கருகலை, இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு கையில் மட்டும் ஆயிருக்கு, ஒரு காலில் மட்டும் ஆயிருக்கு, 15% இருக்குது அப்படின்னா less than 15% மைனர் பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே 1st degree 2nd degree இருந்தால் தான், அதுவுமே ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னா மேஜர் பேர்ன்ஸ் ஆயிரும். மைனர் பேர்ன்ஸ்னால் நம்ம வந்து பேஷண்ட்டாக அட்மிட் பண்ண வேண்டியதில்லை, அவருக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்கிற திரவங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம வந்து வெளி நோயாளியாக வைத்தியம் பண்ணி அனுப்பிடலாம். இதுதான் வந்து மைனர் பேர்ன்ஸ் அப்படின்றது. இதே இது 15% மேலே காயங்கள் இருக்குது, முகத்தில் காயங்கள் இருக்குது, பேஷண்ட்டுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவி நோய் இருக்குது, அவருக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாத ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா 15% கீழே இருந்தாலுமே நாங்கள் அவரை வந்து மேஜர் தீக்காயத்துக்கு உட்பட்டவர் தான் நாங்கள் வந்து வைத்தியம் பார்ப்போம்.
மாசாக ஒரு 10-15 பேர் பாதிக்கப்பட்டு தீக்காய சிகிச்சை பிரிவுகளுக்கு கொண்டு வரப்படுறாங்க அப்படின்னா யாருக்கு மிகவும் அவசரமாக உதவி தேவைப்படும்? ஒரு 20 பேர் நான் சொல்கிறது நிறைய பேர் அகாமடேட் பண்ணுறன்ற போது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கிரீனிங் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது.
இது மிகவும் அருமையான கேள்வி. இதை வந்து நான் வந்து இராணுவத்தில் பணியாடிட்டுருக்கேன். இராணுவத்தில் இருக்கும்போது இதை வந்து ட்ரையேஜ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ட்ரையேஜ் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு எப்படி பிரிப்போம் அப்படின்னா, நடப்பவர்கள், படுத்திருப்பவர்கள், உட்கார்ந்திருப்பவர்கள் அப்படின்ட்டு மூணு கேட்டகரியாக பிரிச்சிருவோம். நடந்து வரவங்க எப்போதுமே கொஞ்சம் ப்ரையாரிட்டி குறைச்சலாக கொடுக்கலாம். வீல் சேரில் வர்றவங்கள செகண்ட் ப்ரையாரிட்டி. டாப் ப்ரையாரிட்டினா லையிங் பேஷண்ட்ஸ், படுத்துருக்கவங்க. ஸோ இதை வந்து முதல்ல பார்த்துருவோம். அடுத்தது யாருக்கு நுரையீரல் பாதிப்பு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது, ஃபேஷியல் பேர்ன்ஸ் இருக்குது, சரியாக மூச்சு விட முடியல, அவங்க செகண்டு. இது ரீசசிட்டேஷன் ப்ரோட்டோக்கால் அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, சிஏபி கேப்ன்ற மூன்று வார்த்தைகளில் பிரிச்சுக்கிறோம் சார். சிஏபி அப்படின்னு சொல்ல சிம்பிளாக, இது வந்து கேப்னா சர்க்குலேஷன், வடுத்தோன்னே பல்ஸு பிபி ஒழுங்காக இருக்கா குறைவாக இருக்கா, அவருக்கு முதல்ல வந்து ஐவி ஃப்ளூட் செலுத்தி பல்ஸ் பிபியை முன்னால் கொண்டு வரணும். அடுத்தது ஏ, ஏர்வே அப்படின்னு சொல்கிறதுல உள்ளுக்குள்ளே மண் அடைச்சிருக்கலாம், துணி அடைச்சிருக்கலாம் வாயில், அந்த ஏர்வேயை வந்து முதல்ல கிளியர் பண்ணிடுவோம். அடுத்தது ப்ரீத்திங். ப்ரீத்திங்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுறாரா, சில பேர் வந்து குரட்டை விடுற மாதிரி மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க, அதை மாதிரி மூச்சு விடுறவங்க, இதை மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்கள முதல்ல நம்ம எடுத்து ப்ரையாரிட்டி கொடுத்து வைத்தியம் பண்ணிடுவோம்.
அடுத்ததாக ஒரு கேள்வி வந்து, இப்போது இந்த மாதிரியான பேர்ன்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த பேர்னுக்குள்ளே போயிட்டாங்க, அவங்கள வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டுறதுல அவங்களுடைய உறவினர்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உடனேன்றது நடக்காத விஷயம் இல்லையா? எவ்வளோ நாள் கழித்து உடனே தான் சரியாகும் சொல்லுவீங்களா, இல்லை சரியாயிடுன்னு ஒரு சாயந்தரம் பார்க்கல நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவீங்களா?
அட்மிட் ஆனவுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, தீக்காயம்னு ஏற்பட்டுருச்சுனாலே, அதுவும் மேஜர் பேர்ன்ஸு நிறையா 15% மேலே காயம் இருந்துச்சுனாலே 3 வாரங்கள் வரைக்கும் நம்ம வந்து எதையும் சொல்ல முடியாதுதான் சொல்லுவோம்.
என்ன காரணம்?
இப்போ வந்து ஒரு குடல் அழுகி அப்பெண்டிக்ஸ்னு ஒருத்தர் வராரு, அந்த அப்பெண்டிக்ஸை எடுத்துடுறோம். அப்பெண்டிக்ஸ் எடுத்துட்டா அன்னையிலேருந்து அவர் வந்து குணமாகும் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். பித்தப்பையில் கல் இருக்குது, அழுகி வர்றாரு. பித்தப்பையை எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவர் குணமாகும் பாதையில் இருக்கார். ஆனால் தீக்காயத்தை பொறுத்தளவுக்கு தீக்காயம் 6 வரை உடம்பில் இருக்க எல்லா உறுப்புகளையும் முடுக்கிவிடப்படும். அதாவது நுரையீரல் வேகமாக இயங்கும், இருதயம் வேகமாக ஓடும், காய்ச்சல் வரும், சிறுநீரகம் வந்து அதிகமாக இயங்கும். இப்படி இயக்கம் வந்து மனுஷனுக்கு வந்து 3 வாரம் தான் தாங்க முடியும் சார். அதாவது நம்மளை வந்து ஒரு புலி விரட்டுதுன்னு வச்சுங்க, நம்ம 10 மீட்டர் ஓடிட்டோம்னு சந்தோஷமாக இருக்க முடியாது, 20 மீட்டர் ஓடிட்டோன்னு சந்தோஷமாக இருக்க முடியாது, 30 மீட்டர் ஓடிட்டோம்னு சந்தோஷமாக இருக்க முடியாது. புலி என்றைக்கு நிற்கிதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும்.
இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் இதுவரை தீக்காயங்களும் சிகிச்சைகளும் என்னும் தலைப்பில் டாக்டர் அகஸ்டஸ் சாம்வெல் டாட் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ரமேஷ் ராஜா.